الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين. ومن الناس من يعبد الله على حرف، فإن أصابه خير اطمأن به، وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة، ذلك هو الخسران المبين.
அவர்களின் அல்லாஹ் ஒருவரை தக்வா செய்து கொள்ளுமாறு பணிந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பா இருந்தவருக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். சகோதரர்களே, ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை பல்வேறு பட்ட அமைப்புகளில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். பல கலாச்சாரங்களையும் பல தத்துவங்களையும் பல மதங்களையும் ஆக்க விடயங்களையும் பின்பற்றக்கூடியவர்களை உலகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பல நபிமார்களை எல்லாம் அனுப்பி அந்த நபிமார்களுக்கு ஒரு மார்க்கத்தை மதத்தை கொடுத்து அதே போன்று பல வேதங்களை அல்லா உலகத்துக்கு மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல வேதங்களையும் அல்லா உலகத்திற்கு அறிவித்தார். இப்படியாக மதங்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பல மதங்கள் மார்க்கங்கள் உலகத்தில் காணப்பட்டது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அவர்கள் அச்சை முடித்துவிட்டு கடைசி கட்டத்திலே நாம் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை நபியே
நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, குறை காண முடியாது. அந்த மார்க்கம் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம், நான் பொருந்திக் கொண்ட மார்க்கம் என்று அன்றைய மாதத்தில் அல்லாஹு தஆலா அனைத்து சஹாபாக்களும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். உலகத்தில் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், தான தர்மங்கள், வணக்க வழிபாடுகள் இவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ இஸ்லாத்தை ஏற்பவர்களாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே மாறும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கின்ற அமல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் செய்கின்ற எந்த அமல்களையும் எந்த வழக்கங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் உறுதியாக சொல்கிறார். இறைவனுக்கு விருப்பமான ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். நாம் செய்கின்ற அமல்கள் அதனை அது சதகாக்களாக இருக்கலாம், கொள்கைகளாக இருக்கலாம், நோன்பு ஜகாத்துகளாக இருக்கலாம், என்ன அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு சிறந்த கண்ணியமான மகத்தான யாராலும் அளிக்க முடியாத, யாராலும் மாற்றம் செய்ய முடியாத, யாராலும் திருத்தம் செய்ய முடியாத ஒரு மார்க்கத்தை தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பின்பற்றுவது இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்துடைய ஒரு பகுதி ஒரு விடயத்தை மாத்திரம் பின்பற்றுவது பரிபூர்ணமான இஸ்லாம் அல்ல. நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்குள்ளால் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள், பூர்த்தியாக பின்பற்றுங்கள், அரை குறையாக மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள் என்று அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கார். வெறும் இபாதத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். உலகத்தில் தொழில் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, குழந்தைகளை பெற்றெடுக்க கூடாது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உலகமே வேண்டாம், நீங்கள் காட்டுக்கு போய்விடுங்கள், துறவிகளாக மாறிவிடுங்கள், உலகத்துடைய இன்பங்களை முழுமையாக விட்டுவிடுங்கள், உலகத்தை நீங்கள் அனுமதிக்க கூடாது, நீங்கள் முனிவர்களாக மாறுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் எவ்வளவு அழகான வார்த்தை என்பதை பாருங்கள். சொல்கிறார், யார் சொல்லலா, என்னுடைய வாழ்நாள் முழுக்க பகல் நேரங்களில் நான் நோன்பு முடிக்க போகிறேன், இரவு நேரங்களில் மனைவிமார்களோடு சந்தோஷமாக நான் இருக்காமல் இபாதத்தில் அல்லது இரவை கழிக்கப் போகிறேன். பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க இபாதம். நல்லவே நல்லவே, இறைவனின் அன்பையும் இறைவனின் பொருத்தத்தையும் இறைவனின் நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சஹாபி இபாதத்தில் மாத்திரம் நான் ஈடுபட வேண்டும் யார் அறிவுள்ளா? எனக்கு ஆசைகள் உணர்வுகள் வந்தால் அதை நான் மனைவிமார்களோடு என்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்கின்ற போது என்னுடைய நேரம் ஆசைகளை தீர்ப்பதில் போய்விடும் என்பதற்காக அனுமதி தாருங்கள். இச்சைகளும் எனக்கு வந்தால் அந்த நேரத்தை நான் மனைவிமார்களோடு கழித்தால் இறைவனுடைய மாற்றத்திற்கு என்னால் நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டுவிடும். அதனால் நான் பகல் முழுக்க நோன்பு குளித்து உலகமே வேண்டாம் மறுமைதான் என்பதற்காக உலகத்தை ஒதுக்கிவிட்டு மனைவிமார்களை பிள்ளைகளை ஒதுக்கிவிட்டு காட்டுக்கு சென்று அல்லது தனிமையில் சென்று மலைகளுக்கு சென்று மரங்களுக்கு கீழே சென்று நீங்கள் துறவரத்திலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. நபிமார்களுக்கு கூட அல்ல அதனில் ஆதரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, நீ நன்றாக இரவு நேரங்களில் தூங்கினால்தான் உன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதே போன்று நீ உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் இப்படி நீங்கள் செய்து விடாதீர்கள். யார் நாங்கள் உலகத்தில் துறவிகளாகத்தான் வாழ்வோம், இபாதத்தை மாத்திரம்தான் செய்வோம் என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் தனக்கு இறைவன் இயற்கையிலே படைத்த உணர்வுகளை ஆசைகளை இச்சைகளை முழுமையாக போக்குகிறார்களோ, முழுமையாக அழித்து விடுகிறார்களோ, இல்லாமலாக்கி விடுகிறார்களோ, சொன்னார்கள் அவர்கள் என்னுடைய உண்மத்தை சார்ந்தவர்கள். நடுநிலையான மாற்றம், விவாதத்திற்கும் நேரம் கொடுக்க வேண்டும், சமூகத்திற்கும் நேரம் கொடுக்க வேண்டும், குடும்பத்திற்கும் நேரம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தூங்குவதற்கும் நேரம் கொடுக்க வேண்டும். விவாதத்தின் நோக்கம் இறைவனின் பொருத்தம் தான் என்ற நோக்கத்திலே அந்த சஹாபி வந்து சொல்கிறார், ஆண்மையை போக்கிக் கொள்வதற்கு அனுமதித்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துக்கு நான் சுகாதாரத்தை அனுமதிக்க மாட்டேன். இஸ்லாமிய சமுதாயத்தில் துறவிகள் என்ற ஒரு இனம் கிடையாது. அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், திருமணம் செய்து வாழ வேண்டும், வியாபாரம் செய்து வாழ வேண்டும், உடற்கல் வாங்கல் செய்து வாழ வேண்டும், எது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அதை அவர்கள் சாப்பிட வேண்டும். இறைவன் அனுமதித்ததை ஹலாலாக்கியதை சாப்பிடுவது இஸ்லாம். ஒரு உணவு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிடுகிறார்கள். ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு சென்று தேன் சாப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு மனைவிக்கு அது பிடிக்கவில்லை, விருப்பம் இருக்கவில்லை. இப்போது அந்த மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்கு போனீர்கள், என்ன சாப்பிட்டீர்கள்? நீங்கள் சாப்பிட்ட அந்த தேனுடைய சுருவாலை நாற்றம் வருகிறது என்று ஒரு உரியத்தை சொல்கிறார்கள். சொல்கிறார்கள் உங்களுடைய மனைவி அந்த தேனில் நாற்றம் என்று சொன்னதற்காக, மனைவியின் பொருத்தத்திற்காக, மனைவியின் விருப்பத்திற்காக மார்க்கம் அனுமதித்த ஒன்றை, மார்க்கம் அலால் என்று சொன்ன ஒரு விடயத்தை மனைவியின் விருப்பத்திற்காக நீங்கள் எவ்வாறு ஹராம் என்று சொல்லலாம், அதை எங்களுக்கு ஹராமாக ஆக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து எச்சரிக்கை செய்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சூராவை இறக்குகிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்லாம் என்பது பரிபூர்ணமான மார்க்கம், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மார்க்கம், இறைவன் அங்கீகரித்த மார்க்கம், மாற்ற முடியாத, அழிக்க முடியாத, குறை காண முடியாத ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாம் வெறும் இபாதத்தை மாத்திரம் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக துறவிகளாக மாற வேண்டும், உலக இன்பங்களை விட வேண்டும், இறைவன் அலாலாத்தியரையும் சாப்பிட முடியாது, இறைவன் அலாலாத்திய திருமணம் கூட செய்ய முடியாது என்று இஸ்லாம் போதிக்கிறேன். மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக் கூடாது. தனக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளை, ஆசைகளை அலாலான முறையிலே ஒரு மனிதன் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அந்த மனிதனுக்கு இஸ்லாம் கட்டுப்பாட்டை வைத்திருந்தால், திருமணம் ஒன்று கிடையாது என்று சொல்லியிருந்தால், இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் நோயாளிகளாக மாறிவிடுவார். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது, திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்யாதவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சஹாபாக்கள் அனுமதி கேட்டார்கள், திருமணம் செய்யாமல் எங்களுடைய ஆண்மைகளை நாங்கள் போக்கி எங்களுடைய நேரத்தை வெறும் இபாதத்தில் மாத்திரம் செலவழிக்கிறோம் யார சூழல்லா, பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறோம் யார சூழல்லா, இரவெல்லாம் கொடுக்கிறோம் யார சூழல்லா. சொன்னார்கள், வேண்டாம், உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் செய்கின்ற கடமைகள், மனைவிமார்களுக்கு செய்கின்ற கடமைகள், பிள்ளை குட்டிகளுக்கு செய்கின்ற கடமைகள், சமுதாயத்திற்கு செய்கின்ற கடமைகள், இதுவும் இஸ்லாம். வெறுமனே சுஜூது செய்வதோ, ருகூ செய்வதோ, நோன்பு குடிப்பதோ மாத்திரம் இஸ்லாம் அல்ல, அது இறைவனுக்கு செய்கின்ற கடமை, அதையும் செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு செய்கின்ற கடமைகளையும் செய்ய வேண்டும், இது இரண்டும் தான் இஸ்லாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களில் உங்களில் மனிதர்களில் இறைவனை மிகவும் பயப்படக்கூடியவன், அல்லாஹை மிகவும் அஞ்சக்கூடியவன் நான் தான் நான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுட்டிக்காட்டிவிட்டு சொன்னார்கள். நானும் உங்களை போன்று மனிதர்களை போன்று உணர்வு உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் சாப்பிடுகிறேன், ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறேன், இரவு நேரங்களில் ஒரு நாள் முழுமையாக தொழுகிறேன், ஒரு நாள் மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன். எனவே நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம், நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம். பெரியமானவர்களே, இஸ்லாம் அனுமதித்தது உலகத்தில் அதிகமானது. இஸ்லாமே சரியாக நான் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஹலால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது அது அதிகமாக இருக்கிறது. சில பேர் சொல்வார்கள் இஸ்லாம் கஷ்டமான மார்க்கம், இஸ்லாம் சிரமமான மார்க்கம். நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இஸ்லாம் நேர்தான மார்க்கம். நீங்கள் அந்த இஸ்லாத்தை சரியாக முறையாக விளங்காமல் பின்பற்றுகின்ற போது, முறையற்ற முறையில் பின்பற்றிவிட்டு நீங்களே அதனை சிரமமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். அழகான மார்க்கம், பூர்த்தியான மார்க்கம். எனவே உலகத்தில் இஸ்லாம் அங்கீகரித்த விடயங்கள், ஹலாலாக்கிய விடயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏனைய மரங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். தடை செய்தது மனிதனை சோதிப்பதற்காக சில தடைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், மனிதனை சோதிப்பதற்காக. இன்னும் சில விடயங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், மனிதனுக்கு அதில் பாதிப்பு இருக்கிறது, மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அதை இஸ்லாம் தடுக்கிறது. மனிதனுக்கு நலவு இருக்கின்ற அதிகமான விடயங்களை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஹலாலானவற்றை சாப்பிட்டு வாழ்வதும் இஸ்லாம், ஹலாலான முறையில் ஆடை அணிவதும் இஸ்லாம், அங்கீகரிக்கப்பட்ட விடயங்களை செய்வதும் இஸ்லாம். ஹலாலான ஒன்றை, இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு நபி அவர்களுக்கு கூட அனுமதி கிடையாது, நபி அவர்களுக்கு கூட அனுமதி கிடையாது. சேவை ஹராம் என்று சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அதனை ஹராமாக்குவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்ற வேண்டும், பூர்த்தியாக பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. தெரியமானவர்கள், சில பேர்கள் முஸ்லீம்களாக உலகத்தில் வாழ்வார்கள், முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் இஸ்லாத்தை பூர்த்தியாக பின்பற்றவில்லை, இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம், இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம் பிடித்துக் கொண்டு சொல்வார்கள், நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், நாங்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா பனூ இஸ்ரவேலர்களை சோதித்ததை போல, ஆகாக்களை சோதித்ததை போல சோதிக்காமல் சாதாரண விடயங்கள், சின்ன விடயங்களை வைத்து அவர்களை சோதிக்கின்ற போது அவர்கள் இஸ்லாத்தை விமர்சித்து, இஸ்லாத்தை குறை கண்டு, இஸ்லாத்தை விட்டும் வெளியே அறிவிடுவார்கள். குர்ஆன் இவர்களை பற்றி இன்று நமது சமுதாயத்திலே இப்படியான பெயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிமானவர்களே, நபி அவர்களுடைய காலத்தில் இப்படியானவர்கள் இருக்கவில்லை. சோதனைகள் வந்தாலும் இஸ்லாத்தை விடமாட்டோம், இஸ்லாத்தை பின்பற்றுவோம், முஸ்லீம்கள் என்ற அடையாளங்களை நாங்கள் விட்டுப்படுத்த மாட்டோம். இதுதான் சஹாபாக்களுடைய எண்ணம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அடிமையாக்கப்படுகிறார்கள், சாலை ஓரங்களில் இழுத்துக் கொண்டு போய் வெயிலிலே போட்டு அநியாயம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஏன் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அந்த நேரத்தில் மக்காவிலே சஹாபாக்கள் எங்களை போன்று சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் உள்ளத்தால் ஈமானை வைத்துக் கொண்டு வாயால் நாம் இஸ்லாத்தை விடுகிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தில் ஈமான், உயிருக்கு ஒரு ஆபத்து வந்து விடுகிறது, பாதிப்பு வந்து விடுகிறது, இந்த நோக்கத்தில் ஒருவர் வாயால் சொல்கிறார் நான் இஸ்லாத்தை விட்டு போகிறேன் போய்விடுகிறேன். அதற்கு அனுமதி இருந்த அந்த காலம் இப்படியான காலம் அல்ல. சஹாபாக்களுடைய காலத்தை வாயால் ஒரு வார்த்தை நான் முஹம்மதையும் அல்லாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிலால் சொல்லி இருந்தால் பிலாலை அங்கு யாரும் அநியாயம் செய்திருக்க மாட்டார்கள். அனுமதி இருந்தும் பிலால் சொல்லவில்லை. பிலாலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒவ்வொரு அடி அடிபடுகின்ற போதும் இறைவன் ஒருவன் என்பதை உறுதியாக சொல்லவில்லை. இறைவன் ஒருவன் என்பதை நான் வெற்றி கொடுக்க மாட்டேன் என்று பிலால் உறுதியாக இருந்தார்கள். இந்த சோதனை நமக்கு வரவில்லை, இந்த சோதனை நமக்கு வரவில்லை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்தில் பெண்களில் மாற்றத்திற்காக மாற்றத்தை பாதுகாப்பதற்காக முதலாவதாக கைதாக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி இரண்டு துண்டாக பிளக்கப்பட்டு இறைவனின் மார்க்கம் உண்மை, இறைவன் ஒருவன் என்பதை உலகத்திற்கு சொன்னதற்காக இந்த சோதனை நமது ஏற்படவில்லை. நாம் வாழ்கின்ற காலத்தில் இப்படியான சோதனைகள் வரவில்லை. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி சொல்கிறான், ஒன்றிருந்தால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்களில் சில பேர்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை அவர்கள் பூர்த்தியாக பின்பற்ற மாட்டார்கள். இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாத்திரம், ஒரு பொங்கலை மாத்திரம், ஒரு மூளையை மாத்திரம் இஸ்லாத்தை நுழையிலே பின்பற்றுகிறார்கள். இன்னும் நுழையவில்லை. இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்தவர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றியவர்கள் இஸ்லாத்தை குறை காண மாட்டார்கள், இஸ்லாத்தை விட்டுக்கொடுக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சில முஸ்லீம்கள் இபாதத்தை செய்வார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள், ஆனால் அவர்கள் பூர்த்தியாக இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டார்கள், ஒரு பகுதியிலே இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். இஸ்லாம் என்ற வரம்புக்குள்ளால் நுழையவில்லை, வாசலிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சோதனைகள் வந்தால் அவர்கள் எப்படி மாறுவார்கள். இறைவனுடைய அருள்கள், பாக்கியங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், நிம்மதிகள், பாதுகாப்புகள் கிடைத்தால் எப்படி வாழ்வார்கள். இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றாமல் இஸ்லாத்துடைய ஒரு பகுதியை மாற்றிடம், ஒரு விடயத்தை மாத்திரம் அல்லது இவாதத்தை மாத்திரம் செய்து கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கயிறுகளை கொடுத்தால், வரக்கத்தை கொடுத்தால், பாதுகாப்பை கொடுத்தால், நிம்மதியை கொடுத்தால், சந்தோஷத்தை கொடுத்தால் அனுபவிப்பார்கள். நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திருக்கிறார். நான் முஸ்லீம், அல்லாஹ் எனக்கு இப்படி வரக்கம் செய்திருக்கிறார். நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இறைவன் என்னை இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். சோதனைகள் இல்லாத நேரத்தில் நான் முஸ்லிம் அடையாளங்களை காட்டுவார்கள், இஸ்லாமிய கலாச்சாரங்களை விடமாட்டார்கள், சரியாக செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த பகுதி ஒரு விடயத்தில் மாற்ற அதற்கு பின்னாலும் சொல்றார். இறைவனுக்கு உலகத்திலே மிகவும் நன்றி கற்றவர்கள், மிகவும் நன்றி கற்றவர்கள் யார் என்றால் அடுத்ததாக அவர்களை சொல்கிறார். நல்ல விடயங்கள் அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டால் சொல்வார்கள், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், நாங்கள் முஸ்லீம்கள், அடையாளத்தோடு இருப்பார்கள். இஸ்லாமிய அடையாள சின்னங்களோடு, தாடியோடு, தொப்பியோடு இஸ்லாம் என்ற அடையாளங்களை உலகத்திலே காட்டுகின்ற விடயங்களை எல்லாம் செய்வார்கள்.
அந்த காலத்தில் நாங்கள்
பல நூறு வருட காலங்கள் இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவருடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இஸ்லாமிய கடமைகளை செய்து எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த ஊரிலும் நான் முஸ்லிம் என்ற அடையாளத்தை காட்டிய இஸ்லாமிய சமூகம்
ஒரு சோதனை வந்துவிட்டால் குர்ஆன் சொல்கிறது,
சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறார், ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம், வெறுமனே இப்ராஹிம் அழகித்தராக்கூடிய சோதனைகளை மாத்திரம் சொல்லி ஆட்டையோ மாட்டையோ குர்ஆன் கொடுப்பதல்ல ஹஜ்ஜுடைய பாடம். ஹஜ்ஜுடைய பாடம் ஈமானை படித்துத் தருகிறது. சோதனைகள் வருகின்ற போது எதை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடங்களை நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை நமக்கு படித்துத் தருகிறது. வெறுமனே அவர்கள் மகனை அறுத்து பணியிட வந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் பேசுகிறார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட அல்லாத சோதனைகளையும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த தியாகங்களையும் பொறுமைகளையும் ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்த விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் 25 இடங்களிலே பேசியிருக்கிறார். 25 இடங்களில் அதைத்தான் இந்த மாதத்தில் நாங்கள் படிக்க வேண்டும். இந்த காலத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரி தான் சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அருளையும் பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தால் நாங்கள் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற போது, அச்சமில்லாமல் வாழ்கின்ற போது, இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாமிய அடையாளங்களை உலகத்திலே மற்றவர்களுக்கு அவர்கள் காட்டுவார்கள். அதே மனிதன், அதே முஸ்லிம், அதே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னவர், அதே தொப்பியை போட்டு முஸ்லிம் என்று காட்டியவர், தாடியை வளர்த்து முஸ்லிம் என்று காட்டியவர், அவருக்கு ஃபித்னா ஏற்பட்டால், ஒரு சோதனை வந்துவிட்டால், ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், தலைகீழாக மாறிவிடுவார். நான் சொல்லுகின்ற மொழிபெயர்ப்பு குர்ஆனுடைய நேரடியான குர்ஆனுடைய ஆயத்துடைய மொழிபெயர்ப்பு. நான் இங்கு விளக்கம் சொல்லுகிறேன். சோதனைகள் இல்லை என்றா, பிரச்சனை இல்லை என்றா, பிரச்சனை வரும் என்றா அவங்க இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றுவாங்க, சொல்லுவாங்க நாங்க முஸ்லீம்கள் அல்ல, எங்களை பாதுகாப்பார், அல்ல எங்களை பாதுகாத்திருக்கிறார். அதே அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கயிறை சோதனையாக மாற்றுகிறான், அவருக்கு கொடுத்த நியமத்தை அல்லாஹ் படிப்பினையாக ஒரு தண்டனையாக அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த நேரத்தில் தலைகீழாக அந்த மனிதன் மாறிவிடுவான். நல்ல முறையில் தான் தொழில் செய்கின்ற இடத்திலே, தான் பயணம் செய்கின்ற பஸ்ஸிலே, நான் போகின்ற இடங்களிலே தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திய தாடி இருந்தது அதை வைத்து விடுவான். என் சோதனை வந்துவிட்டது, நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினால் எனக்கு வியாபாரம் செய்ய முடியாது, பயணம் செய்ய முடியாது, பாதையில் செல்ல முடியாது, நான் அதை அழித்து விட்டேன். தொப்பியை போட்ட ஒருவர் இறைவன் இரக்கத்தையும் பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் அருட்பணைகளையும் கயிறுகளையும் கொடுக்கின்ற போது நெஞ்சை நிமிர்த்தி நிம்மதியாக முஸ்லீம் என்று அடையாளத்தோடு வாழ்ந்தவர்
அதை கடத்தி விடுகிறார். சோதனைகள் வருகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லாஹ் சொல்கிறான், தனியமானவர்களை தொடர்ச்சியாக சொல்கிறான்,
சில பேர்கள் சஹாபாக்கள் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள், உலகத்தில் இஸ்லாத்திற்காக அழிந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள். இவர்களை பார்த்து நாங்கள் நினைக்கிறோம் இவர்கள் நஷ்டவாளிகள். உலகத்தில் நஷ்டவாளிகள், உலகத்தில் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் வறுமையிலே அவர்கள் வெற்றியாளர்கள். நான் சொன்ன இந்த கூட்டம், நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் உருவாகி இருக்கின்ற இப்படியான விஷயங்கள், சோதனைகளின் போது இஸ்லாத்தை விடுகின்றவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள், இஸ்லாமிய அடையாளங்களை குடி தோண்டி புதைக்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர் உலகத்திலும் நஷ்டவாளி, ஆகிரத்திலும் நஷ்டவாளி. சோதனையோடு உலகத்திலே 60, 70, 50, 40 வருடம் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி விடுவோம். நாங்கள் வறுமையை நம்பிக்கை கொண்டு சென்றோம். இறைவனை நம்பியதை போன்று மரணத்தையும் மறுமையையும் சோர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள். நாம் வாழும் இடம்தான் சோர்க்கம். வாழ்வையை சம்பாதிக்கின்ற இடம் உலகம், மறுமையை சம்பாதிக்கின்ற இடம் உலகம். இங்கு சம்பாதித்து விட்டு நாங்கள் சோர்க்கத்துக்கு செல்வோம். இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தின் கொள்கையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல, தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல, குடும்பத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான நஷ்டம் என்றா என்ன தெரியுமா? இந்த இவர்களை போன்ற மனிதர்களுக்கு கிடைத்த நஷ்டம். சோதனைகளின் போது மார்க்கத்தை விடுகின்றவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாதவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள், அவர்களை அல்லாஹ் நஷ்டவாளிகளாக மாற்றி விடுகிறான். அவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் வருகின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, அவரின் சம்பவங்களை பேசுகின்ற மாதம், அவரின் தியாகங்களை கதைக்கின்ற மாதம். கண்ணியமானவர்களே, வெறுமனை அறுப்பதோடு நாங்கள் அல்லது வெறுமனை அறுத்து பணியிடுவதோடு நிறுத்திக் கொள்ளக் கூடாது. அந்த வாழ்க்கையின் படிப்பினைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். சோதனைகளின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூன்று விடயங்கள் காணப்பட்டது. மூன்று விடயங்கள், அந்த மூன்றும் எனக்கு இந்த காலத்தின் தேவையாக இருக்கிறது. முதலாவது கண்ணியமானவர்களே, சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பது கோழைத்தனம் அல்ல. சகிப்புத்தன்மை என்றால் என்ன தெரியுமா? எனக்கு ஒருவர் அடிக்கிறார், என்னை விட பலத்தில் குறைந்தவர், என்னை விட வயதில் குறைந்தவர், என்னை விட அந்தத்தில் குறைந்தவர், அவர் எனக்கு அடிக்கிறார். இவருக்கு நான் திருப்பி அடிக்க முடியும். அவரை விட அல்லாஹ் எனக்கு சக்தியை தந்திருக்கிறார். வயதிலும் கூட இருக்கிறேன், உடம்பிலும் பெருத்திருக்கிறேன். அவருக்கு திருப்பி அடிப்பதற்கு எனக்கு முடிவாக இருந்தோம். நான் அடிக்காமல் இறைவனுக்காக நான் வாய் பேசாமல் போய்விடுகிறேன். இதுதான் சகிப்பு தன்மை. சோதனைகள் வருகின்ற போது இஸ்லாம் பொய் என்றோ, இஸ்லாமிய குறைகள் இஸ்லாத்தை குறைவாகின்ற போதோ, இஸ்லாமிய சட்டங்களை விமர்சிக்கின்ற போதோ, முஸ்லீம்கள் அறிவாங்குகின்ற போதோ, நாங்கள் கோழைகள் என்பதை அடையாளப்படுத்துவதல்ல, எங்களால் முடியும் இறைவனுக்காக நாங்கள் கொடுக்கப்படுவோம். உலகத்திலே நாங்கள் சோதிக்கப்படுவோம். நாம் வாழ வந்த இடம் அல்ல உலகம். இன்று நாங்கள் மரணித்தால் நான் இருக்கின்ற மண்ணுதான் நான் வாழும் இடமாக மாறிவிடும். நான் இருக்கின்ற மண்ணுக்குள்ளே நான் சென்று விடுவேன். இதுதான் முஸ்லீமுடைய கொள்கை. ஒரு முஸ்லீம் சகித்துக் கொள்ளவில்லை. சகிப்பு தன்மை தேவை. அது சகிப்பு தன்மை என்பது கோழைத்தனம் அல்ல. இறைவனுக்காக நன்மையை ஆதரித்து, இவன் இப்படி பேசுகிறான், இப்படி அடிக்கிறான், இப்படி செய்கிறான், இதன் மூலமாக நாம் சகித்தால் இறைவனுக்கு நன்மை தருவான் என்று நன்மையை ஆதரவு வைத்து பொறுமையாக போவதுதான் சகிப்பு தன்மை. இரண்டாவது கண்ணியமானவர்களே, சோதனைகள் வராத சந்தர்ப்பத்திலும் அல்லாவை துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் துஆவிற்கு ஒரு சமூகம் இருக்கிறார்கள், சோதனைகள் வந்தால் உடனே பள்ளிவாசலுக்கு வருவார்கள், சதக்காக்களை கொடுப்பார்கள், துஆக்களை செய்வார்கள். சோதனைகள் போய்விட்டால் இறைவன் ஒருவன் இருக்கிறானோ என்று கூட நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் இறைவனை மறந்து விடுவார்கள். அப்படி அல்ல, எல்லா நேரங்களிலும் இறைவனிடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்பதை போன்று சோதனைகள் வருகின்ற போது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். திரு இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு ஆண் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு பழக்கம், மூன்றாவது கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை மனத்தீமையாக நான் நல்ல எனது குடும்பம் அறிந்தாலும், வீடல்ல என்னுடைய வாசல்கள் பிள்ளைகள் அறிந்தாலும், என்னுடைய சொத்துக்கள் அறிந்தாலும், நான் முஸ்லீமாகத்தான் உலகத்திலே மரணிப்பேன், இஸ்லாமாகத்தான் உலகத்திலே வாழ்வேன், உண்மையான முஸ்லீமாக இஸ்லாத்தோடு மனத்தீமையோடு உறுதியோடு இஸ்லாத்தை பின்பற்றுவேன் என்ற மனநிலையை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இந்த மூன்று தன்மைகளையும், சோதனைகள் வருகின்ற போது சகித்துக் கொள்வது, அதிகமாக துஆ செய்வது, மார்க்கத்தை உறுதியாக நம்பிக்கையாக மார்க்கத்திலே மார்க்கத்துடைய கடமைகளை பின்பற்றுவது, இந்த மூன்று விடயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை சிறப்புகளை பண்பாடுகளை உருவாக்க சொல்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் இப்ராஹிம் சகித்து தன்மை உள்ளவர், நெருப்பில் போடப்பட்டும் ஈமானை விடவில்லை, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டும் இஸ்லாத்தையும் ஈமானையும் விடவில்லை, மகனை அடுத்த சின்ன நேரத்திலும் ஈமானை விடவில்லை, மனைவியை தனிமையில் மக்காவில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்ற சோதனை வந்த நேரத்திலும் ஈமானை விடவில்லை, சகித்துக் கொண்டார்கள். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக அதிகமாக எங்களிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள், இப்ராஹிம் எங்களிடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர், எனவே சோதனைகளுடைய போது அதிகமாக துஆ செய்வோம். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், முனி அவருக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், அவர் மார்க்கத்தில் உறுதியாக ஹனீபன் முஸ்லிமா இஸ்லாத்தோடு உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்ற உறுதியோடு உறுதியாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முஸ்லிமீன், இன்று இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்ததே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்று எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் முஸ்லீம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அந்த முஸ்லீம் என்ற பெயரை தகுதியை நமக்கு கொடுத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி, லக்கது காலத்திலும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், உங்களுடைய வாழ்க்கையில் இப்ராஹிமுடைய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றினால், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரிகளை, நமூனாக்களை, போதனைகளை, நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிங்கள். ஏனென்றால் இப்ராஹிமுடைய வாழ்க்கை உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரி என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மையாக உறுதியாக பின்பற்றிய, இணை வைக்காத, உறுதியாக இறைவன் ஒருவனை என்று உலகத்திலே சொன்ன வேதத்துவவாதி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபிய நீங்களும் பின்பற்றுங்கள் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தை நமக்கு பிறப்பில் கொடுத்தானோ அதே மார்க்கத்தை உறுதியாகவும் பலமாகவும் தைரியமாகவும் எங்கே நிறுத்தியவர்களாக, தலையை உயர்த்தியவர்களாக, மௌத்து வரைக்கும் பிறப்பில் கிடைத்த இந்த மார்க்கத்தை இறப்பு வரைக்கும் பின்பற்றி உண்மையான முஸ்லீம்களாக, முஃமீன்களாக, மூமினீன்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே என்னுடைய செயலினூடாக, என்னுடைய பண்பாடினூடாக மற்றவர்களின் இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை இந்த உலகத்திலே வளர்த்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவாராக. யாழ்நாடு பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்நாடு மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மன்னிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் சொல்வாயாக.